மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் வீரமணி.
வணங்குகிறோம்
படைகளின் போர்முனை தளங்களில் அதிகம் உயரமில்லாது மிக மிக மெலிந்த ஓரல் முகமும் மின்னும் கண்ணும் கொண்ட சிற்றுருவம் ஒன்று அந்த நடுநிசியில் உலவித் தெரியும். களத்தில் ஒரு நீள வெள்ளை பல் இருக்கும். ஒரு முறை கண்விட்டு மறுவேளை பார்த்தால் மறைந்துவிடும். சுட்டால் சூடு பிடிக்காது வருவது போல் தெரிந்தால் பின் எப்படி போவதென்று தெரியாது. ஆயிரம் பேர் வைத்து தேடினாலும் கண்ணுக்குள் புலனாகாது. அப்படி ஒரு பிசாசு சிங்கள இராணுவ தளத்தில் உழவுவதாக கதை இருந்தால் அதுதான் எங்கள் வீரமணி. ஆம், வீரமணியிடம் தலைமுறை தலைமுறையாக சலிக்காது கேட்கக்கூடிய வீர கதைகள் இருந்தது. கற்பனை கதையல்ல, அவனே கதாநாயகனாக இருந்த பல கதைகள். விகடம் துணிக்கு அவன் அவிட்டுவிடும் கதைகள். பச்சை புழுகென்று பெடியில் பழிப்பாங்கள், ஆனால் அத்தனையும் உண்மையென்று தெரியும். என்ன கதை சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் வால் கால் வாய்ப்பானவன். புதுப்படிகளின் கல்விக்கூடமே அவன் கதைதான். அவனின் கதையை எல்லோரும் சொல்ல வேண்டியதாய் காலம் சபித்து விட்டது. கேடுகட்ட சாவு எங்கள் வீரமணியை களமுனையில் காவு கொள்ள முடியாமல் வெட்டங்கட்டத்தனமாய் கடற்கரையில் காவு கொண்டது. அவனை களமுனையில் சந்தித்த சாவுக்கே துப்பில்லை, துணிச்சலில்லை. எப்படித்தான் துணி வரும்? களமுனையில் ஒரு மாப்போடு இருக்கும் சாவை கும்பிடு போட்டல்லவா வைத்திருந்தவன். அதற்கேது முள்ளந்தண்டு அவனை எதிர்த்து நிற்க? பிள்ளையார் தன் கும்பை முறித்து பாரத கதை எழுதிய போது அவன் சாவின் முள்ளந்தண்டை முறித்தல்லவா தன் குறிப்பு புத்தகத்தில் வேகு தகவல் வரைந்து கொண்டு வருவான். எதை சொல்வது அவனின் வீரத்தில்? புலிகளுக்கு இரட்டாயிருந்த கிளிநொச்சி படைத்தளத்தை வெளிச்சமாக்கிவிட்டவன் வீரமணிதான் என்று மூத்த தளபதி பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் சொல்வார். இப்படி பல தளபதிகள் அவனை பற்றி புகழ்ந்து தள்ளுவார்கள். அப்படிப்பட்ட தீரம் தீரம் மிக்கவன் வீரமணி. கிளிநொச்சி தளத்தை தாக்கி அளிக்க வேவு தொடக்கம், சமரில் மையத்தளத்துக்கான தாக்குதல் வரை முக்கிய பங்கெடுத்த வீரமணிக்கு கிளிநொச்சி விடுதலையில் உரிமை உண்டு. 90 பின் வன்னியில் அவன் காணாத போர்க்களமும் இல்லை, இவன் வேவு பார்க்காத படைத்தளமும் இல்லை. ஒரு போராளி ஒரு நாள் சொன்னான், என்ன பத்தைக்குள்ள இருக்க சொல்லிவிட்டு மனுஷன் கை குண்டோட கிளிநொச்சி கண்ணன் கோயிலுக்கு போற ரோட்டை கடந்துட்டார். கடக்கவும் சில ஆமிக்காரங்கள் முடக்கால வாராங்கள். துளஞ்சது கதை, ஓட வேண்டியதான நினைக்க மனுஷன் ஓட இல்ல, கை குண்டோட ஆமிந்த பக்கம் பாஞ்சு அத்தை உசப்பாங்க என்று கத்தினார். வந்த ஆமி சுடுறதோ இல்ல அவன் கட்டளைக்கு கைய மேல தூக்குறதோ தடுமாறுறதுக்கு இடையில குண்டறிஞ்சு வடிக்க வச்சார். அந்த திகப்பிலிருந்து ஆமி மீடுறதுக்கு இடையில என்னை முள்ளுத்து கொண்டு மனுஷன் பாஞ்சிட்டு. இது நடந்தது 1997. கிளிநொச்சியை 9 பாதையை பிடிப்பதற்கான உருக்கமான ஒரு கூட்டுத்தலமாக இருந்தபோது 2000 பேர் கொண்ட கூட்டுப்படை தளத்தில் பட்டப்பகலில் படைகள் அவனை சல்லடை போட்டு தேடின. அவனை காணவே இல்லை. எங்காவது ஒரு பற்றையின் ஆழத்தில் உடலை குறுக்கி உயிரை பிடித்தவாறு பதுங்கியிருப்பான் என்றே நினைத்தார். இல்லை, வீரமணியை தெரிந்தால் அப்படி யாரும் நினைக்க மாட்டார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க சுகம் என்று குசிக்குணத்தோடு தளத்தை சல்லடை போட்டு குறிப்பிடுத்துக் கொண்டிருப்பார். வீரமணி எதுக்கும் கிறங்க மாட்டான். வீரமணி அன்னையோட வேவுக்கு போறதென்றால் எந்த பதட்டமும் இல்லை. படுத்தால் எழுந்தால் நின்றால் நடந்தால் ஒரே பகடிதான். சாகிறதென்றால் மனுஷன் சிரிப்பு காட்டி போட்டுதான் சாகும் சொல்லி போட்டு வானத்தை பார்த்தான் ஒரு போராளி. சே, வீணா இழந்துட்டம். வீரமணியோடு நின்றவர்கள் கதை கதையாக சொன்னார்கள். வீரமணி இல்லை என்றது மனதில் ஒட்டிக்கொள்ளவே மறத்தது. அவர்கள் சொல்வதை கேட்டால் போர்க்களத்தில் வீரமணியை சாகடிப்பது சாவுக்கு முடியாத காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமணி புகழ் புத்த சார்ல்ஸ் அணி சிறப்பு படையணியின் துணை தளபதியானான். பின்னர் அப்படையணியின் சிறப்பு தளபதியுமானான். 1990 மாங்குளம் தாக்குதலில் காவும் குழுவாக முதல் பங்கேற்றவன். 2001 தீச்சுவாலையில் சிறப்பு தளபதியாக தன் 50வது களத்தை கண்டான். தன் உடலில் 8 தடவை காயமுற்றான். இறுதியாக நாகர்கோவில் களமனைக்கு பகுதி தளபதியாக இருந்தபோது போராளிகளை பார்க்க பலகாரம் கொண்டு செல்லும் மக்கள் முன் வீரமணி பேசினார். சரத்பொன்சேகாவின் வீர தளபதி பதவியை முதல் பறிச்சது நான் தான். இந்த படை தளபதி பதவியிலிருந்து சண்டைக்கு திமிர்றார். சண்டையை தொடக்கினால் இவரை ராணுவத்தை விட்டே கலைச்சு வைப்பேன். வெயில் சரியாக சாய்ந்திராத ஒரு பின்னிரப்பொழுது மக்களும் போராளிகளும் கிளர்ச்சி பண்பாட்டு மண்டபத்தில் திரண்டிருக்க வீரமணியை புகழையில் படுத்தியவாறு தூக்கி வந்தார்கள். 50 போர்க்களங்களை விடுதலை போரிலே கண்ட ஒரு அசகாய வீரன் அமைதியாய் படுத்திருப்பது எல்லோரையும் என்னமோ செய்தது. கடலில் மீனுக்கு குண்டடித்து வீரமணிக்கு காயம் என்றார்கள். அதிர்ந்து போனேன். சரி, காயம்தானே என்று விட்டிருக்க கையில்லையாம் என்றார்கள். கையில்லாவிட்டாலும் பரவாயில்லை, வரட்டு வந்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாக சொன்னார்கள். உயிர் தப்பினாலே போதுமென்று ஏக்கமாக இருந்த இறுதியில் வீரமணி செய்து விட்டான் என்று செய்தி சொன்னார்கள். சாவுக்குத்தான் மனிதர்கள் அஞ்சுவார்கள். சாவு வீரமணிக்கு அஞ்சி கோழைத்தனமே அவனை கொன்றுவிட்டது என்று தளபதி பால்ராஜ் அவர்கள் உரையாற்றினார். இந்த இரக்கமும் தர்மமும் இல்லாமல் மகத்தான் ஒரு போர் வீரனை கடற்கரையில் வைத்து வீழ்த்தி விட்டது. நடமாடும் ஒரு வேவுக்கல்லூரி சத்தம் இல்லாமல் நொறுக்கப்பட்டு விட்டது. புதைகுழிக்கு மண் போட்டு எல்லாம் முடிந்தது. இனி வீரமணி வரமாட்டான் என்று எல்லோருக்கும் உரைத்தது. லெப்டினன்ட் கடல் வீரமணியின் மாவீரம் கூட கேட்டோம்.
சுயம் படைக்கின்ற படையணி அஞ்சோமே அஞ்சோமடா. முதலோ நாள் மொழிகின்ற திசை தன்னில் பொழிகின்ற, முதலோ நாள் மொழிகின்ற திசை தன்னில் பொழிகின்ற மழை மேகம் நாம் அல்லவா. சார் சந்தன் படையணி படைக்கின்ற சாதனை, சார் சந்தன் படையணி படைக்கின்ற சாதனை பற்பல நூல்லவா. குறித்தான வாழ்க்கை உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தை முடி சூடினோ. குறித்தான வாழ்க்கை உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தை முடி சூடினோ. உங்கள் பெருமிகத்தாலோ களப்பொருள் தினம் வெற்றி நிகரத்தில் நாம் ஏறினோ. உங்கள் பெருமிகத்தாலோ பொரில் தினம் வெற்றி நிகரத்தில் நாம் ஏறினோ. குறித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி சூடினோ. குறித்தான வாழ்வுக்கு உயிர் தந்த தியாகத்தால் உலகத்தில் முடி சூடினோ. தனக்க